இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரம். தேவனுடைய மூச்சை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம உள்வாங்கி இருப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கு கொடுத்த இந்த புதிய காலைக்காக நன்றி. அவினு நேற்று நம்ம பார்த்தோம், அவினு நம்ம பிதா, பரலோகத்திலிருக்கு எங்கள் பிதா. ஓ, அவர் நம்மளை நேசிக்கின்றார், நித்திய நேசித்தார், நித்திய அன்பா நம்மளை நேசித்தார், நேசித்து கொண்டு இருக்கிறார். தன் உரிய மகன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்பு கொடுத்தார். அவ்வளவாக நம் நேசம், இயேசு கிறிஸ்துவோட நேசம் நம்மேல். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கின்றாங்க. ஓ சகோதர சகோதரி, இதை உணருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறத உணருங்க. ஓ நன்றி அப்பா இயேசுவே, நன்றி, நன்றி பிதாவே, நன்றி அவினோ, நன்றி அவினோ, நன்றி ஆவி, நன்றி ஆவி. யாரு ஆவினா? எப்ரேயர் மொழியில் அப்பா. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குள்ள தலைப்பு, தேவனுடைய வேலைகளை அறியாத தப்புகள். தேவனுடைய வேலைகளை அறியாத தப்புகள். சகோதர சகோதரிகளே, என்றைக்கு நம் இயேசு கிறிஸ்துவ நம் ஏற்றுக்கொண்டோமோ, நம் இயேசு கிறிஸ்துவ நம் உள்ளுக்கு வரப்போ நம் உள்ளுக்கு என்னாகுதுன்னா, தேவனுடைய அன்பு ஊற்று தண்ணீரை போல் வந்து கொண்டிருக்கின்றது. நம்ம உள்ளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் பாருங்கள். நான் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவ என்னோடய 28 வயசில் என்னை ஏற்றுக்கொள்ளப்போ, ஓ என் உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம், உலகத்தை தேடி அந்த உலகத்தின் காரியத்தையே நான் ஓடிக்கொண்டு இருக்கப்போ, திடீர்னு இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைகளுக்கு வந்தப்போ என்னோடய வாழ்க்கையே மாறிட்டது. நான் என்ன செய்தேன்னா, அந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், இயேசு கிறிஸ்துக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு கூட பாருங்க, மனிதனோட சுபாவம். ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா வச்சுங்களேன், உங்கள் ஆஃபீஸில் வந்து யாரும் ஒரு ஆள் ஒரு கேக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று திரும்ப செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் உள்ளத்தில் இருக்குது. ஏதாவது ஒன்று செய்யணும், திரும்ப செய்யணும், நல்லது தான், திரும்ப செய்கிறது நல்லது தான். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை உங்களுக்கு கொடுக்கப்போ நம்ம நினச்சிக்கிட்டோம், இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன கொடுத்துட்டு நான் அண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தானே, ஏதாவது இயேசு கிறிஸ்துக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீங்க. நானும் அப்படி தான் நினைத்தேன். நான் என்ன செய்தேன்னா, அந்த நாளில் கூட நான் ட்ராக்லாம் எடுத்துக்கிட்டு பத்திரிக்கை படி மேலே அந்த இடத்துல இந்த ட்ராக்கு கொடுக்குறேன். என்ன ட்ராக் கொடுக்குறேன், இந்த மாதிரி கூட்டங்க இருக்குது, இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி ட்ராக் கொடுக்குறேன். இந்த மாதிரி காலெலாம் செஞ்சுருக்கேன். இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம். அந்த நாளில் இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாத்து கொண்டார். ஆனால் சகோதர சகோதரிலே, அண்டவர் இயேசு கிறிஸ்து இதுவாக பார்க்கின்றார். நான் உங்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கின்றேன். நான் இப்போ சொல்லப்போ கூட இயேசு கிறிஸ்து சொல்கிற வேலை என்னன்னு சொல்லி உங்களிடத்தில் கேட்கப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க? சில பேர் சொல்லுவாங்க, தேவனோட வேலை வந்து நான் போய் கான்சர்ட் செய்யணும், தேவனோட வேலை போய் நான் யூத்துக்களை திரட்டி கான்சர்ட் பெரிய செய்யணும், அவங்களுக்கு சொல்லணும், இது தேவனோட வேலை. இப்படி சில பேர் வைத்திருப்பாங்க. நான் அப்படி கூட இந்த மாதிரி நிறையா காரியங்கள் உலக ரீதியில் நான் செய்திருக்கிறேன். என்னோடய ஊழியத்தில் முந்தி கிறிஸ்மஸ் போயிட்டு சண்டா கிளாஸ், இந்த சில்ட்ரன் பார்ட்டி, இந்த யூத், இதெல்லாம் வந்து நிறைய காரியம் நான் செய்திருக்கிறேன் உலக ரீதியில் நிறைய. அதுதான் உலக தேவனோட வேலை அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் வேதத்தின் வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்க்கப்போ தான் தெரியும் என்ன தேவனோட வேலைன்னு சொல்லி. பாருங்கள், நமக்கு சொந்த நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய இருதயம், மனிதனோட சுபாவம், மனிதன் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அந்த திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அது மனிதன் உள்ளுக்கு உள்ளது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளோட சிந்தை சொல்கிறதில்ல, உலகம் சொல்கிறதில்ல, நம் இருதயம் சொல்கிறதில்ல, நம்ம எப்படி நம்ம உணர்ச்சியில் இருக்கிறோமோ அது அல்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார். அதனால் நீங்கள் போய் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. கேட்டுக்கிட்டே ஆராய்ந்து பார்க்காமல் இருக்காதிங்க, நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அது உங்களோட வேலை. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலையும் கூட உங்களுக்கு SOP எடுத்து கொடுக்குறேன்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதை போய் பார்த்து தான் நீங்கள் செய்கிறீங்க. ஏதோ ஒன்று அந்த கம்பெனியில் ராங்காக செஞ்சாலையும் கூட, தப்பாக செஞ்சாலையும் கூட, SOP சொல்லுதா அப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லையா? சில நேரத்தில் பார்ப்போம், இந்த வாட்ஸ்அப்பில் கூட சொல்லுவேன், இது வந்து விஞ்ஞானி இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, யார் விஞ்ஞானி இப்படி சொல்கிறாங்க, விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சிகள் இப்படி இருக்குன்னு சொல்லி. சில நேரத்தில் வந்து நான் இப்படி நினைக்கிறேன், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி என் வாழ்க்கையில் நடந்தது. அதனால் ஏன்னா மனிதன் தப்பு செய்ய முடியும், தேவனுடைய வார்த்தை தப்பு செய்யாது. அதனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி கூட நீங்கள் பார்க்க வேண்டியது. சில நேரத்தில் கூட நினைப்பாங்க, தேவனோட வேலை ஒன்றது காசு கொடுக்குறேன்னு சொல்லி கூட. என்னோடய வாழ்க்கையில் கூட இதெல்லாம் நடந்திருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும். சில நேரத்தில் நமக்கு காசு பத்தாது, ஆனால் பிறர் சிலர் வந்து கேட்பாங்க எனக்கு காசு பத்தலை அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு காசு கொடுப்போம். ஆனால் கொடுத்தப்ப நமக்கு என்ன உணர்வுன்னா, ஓ நம்ம வந்து ஊழியம் செஞ்சிட்டோம், நம்ம வந்து ஆண்டருக்கு ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம்னு சொல்லிச்சு நம்ம உணர்ச்சியில் இருப்போம். ஆனால் இதுவா தேவன் சொன்னது, இதுவா தேவனோட ஊழியம், இதான் ஆண்டவர் நம்ம செய்ய சொன்னார். பிசாசு பார்க்குறான், ஓ இவருக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லா விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசே அனுப்பிவிடும் ஆளை உங்கள்கிட்ட அந்த காசை பிடுங்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் உணர்ச்சியில் வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க, தேவனோட வார்த்தையின் அடிப்படையில் அல்ல. அப்போ அந்த காசு கேட்குற மனுஷனு கூட அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறது போல ஒரு வேஷம் போடுவாங்க. அப்போ உங்கள் இறுதி நம்பும், இவர் இயேசுவை ஃபாலோ பண்ணுறாரு, இவர் இயேசுவை பின்பற்றி நடக்கிற உதவி செய்யணும், காசு கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறவெல்லாம் செய்து கொண்டிருப்பாங்கன்னா என் வாழ்க்கையில் நிறையா பார்த்துருக்கேன். இதெல்லாம் இது எங்கே இந்த வேத வசனம் உறுதியாக சொல்லுதுன்னா, யோவான் 6:29 எடுத்து பார்த்தீங்கன்னா, இது கத்தலிக்க வேதாகமத்திலிருந்து இருக்கிற ஒரு பாகம். இல்லை நீங்கள் வேறு வேதாகமத்தை கூட எடுத்து பார்க்கலாம், ஆனால் இன்றைக்கி கத்தோலிக்க வேதாகமத்தில் எழுதியிருக்குன்றான். இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து இவங்கெல்லாம் கேட்குறாங்க, இன்றைக்கி நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன செய்கிறது, இயேசு கிறிஸ்துவே நாங்கள் என்ன செய்யறது, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன தேவனுடைய வேலைன்னு சொல்லி கேட்கப்ப கூட இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார், இதுதான் தேவனுடைய வேலை. பிதா அனுப்பப்பட்டவரை விசுவாசிக்கிறதான் தேவனுடைய வேலை என்று சொல்கின்றார். யார் பிதா அனுப்பினார்? தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். உங்களோட வேலையை இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன, இயேசு கிறிஸ்துவை நம்புறது தான் தேவனோட வேலை. சில பேர் நம்ம எப்படி இது அவரை நம்புறதா, இதுதான் வேலையா? ஆம் சகோதர சகோதரி, இது தேவனோட இது இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை நம்புறது தான் தேவனுடைய வேலை. டாய்லெட் கழுவுற தேவனோட வேலை இல்லை, அதெல்லாம் அடுத்தது. நாக்காளியை அரேஞ்ச் பண்ணுறது அது இல்லை. சபைக்கு காடி வரப்போ காடி எங்கே பார்க் பண்ணுங்க சொல்கிறது அது இல்லை. ட்ராக்கு கொடுக்கறது அது இல்லை. அது மூளை தொடக்கம். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதே தேவனுடைய வேலையாக இருக்கின்றது. இன்னொரு வேதாகமத்தை ஆம்ப்ளிஃபைட் பைபிள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஆங்கிலத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு தமிழில் எப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை இவங்க கேட்கப்ப இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், வாயிலிருந்து சொல்கின்றார், இதுதான் தேவனுடைய வேலை, அதாவது தேவனுக்கு செய்கிற ஊழியம். அவர் சொல்கிறார், ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறது என்னென்ன, அவர் அனுப்பப்பட்ட யார், அவர் அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், இயேசு கிறிஸ்துவை நம்புறதே தேவனுடைய வேலை. அப்போ எப்படி நம்புறது, அதை கொஞ்சம் விருத்து சொல்கிறார். அவர் சொல்கின்றார், அவரோடு நீங்கள் இணைந்து அவரை நம்பி அவரை பற்றி கொண்டு விசுவாசித்து அவர் அனுப்பப்பட்ட அந்த இரட்சகரை விசுவாசிக்கிறதே தேவனுடைய வேலை. சகோதர சகோதரே, நான் விசுவாசிக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லி, தேவனுடைய வேலை நீங்கள் நினைக்கிறதல்ல, தேவனுடைய வேலை இயேசு கிறிஸ்துவை நம்புறது தான் வேலை. அவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றது, அந்த வார்த்தை எடுத்து கண்ணாடியில் காண்பது போல் அவரோட மகிமையை உங்கள் முன்னுக்கு வைத்து இயேசு கிறிஸ்துவோடைய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டு அதை தியானம் பண்ணிருக்கப்ப கூட நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ போல் நீங்கள் மாறுறீங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட வேலை, அதுதான் தேவனுடைய வேலை. ஆண்டவர் ஆவியாக இருக்கின்றார், அவரோட வேலையும் ஆவியில் இருக்கின்றது. நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் ஆவியாக இருக்கின்றார், அவருடைய வேலையும் ஆவியில் இருக்கின்றது. பவுல் சொல்கிறார், அப்படி ஆவிக்குறையாக இருந்தால் ஆவியில் நடங்கள் என்று சொல்கின்றார். சில நேரத்தில் நம்ம ஃபேஸ்புக்கில் கூட அநேக நேரத்தில் நான் பார்ப்பேன், நான் ஆண்டவரை நேசிக்கின்றேன், ஐ லவ் காட், ஐ லவ் ஜீசஸ், புட் ஆமேன் இப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கி பாருங்கள், மனுஷன் நிறையா நினைத்து கொண்டிருப்பான், இன்றைக்கி நினைப்பாங்க, ஓ போய் அன்னதானம் பண்ணுறதுனா, நான் அன்னதானம் பண்ணுனா நான் இயேசுவை நேசிக்கின்றேன். அப்படிக்குள்ளே சிந்தை, ஏன்னா இது மனிதனோட சிந்தை, மனிதனோட சிந்தை எப்படி இருந்தாலும் யோசிக்கும், ஏன்னா உலகம் அந்த இருதுக்கும் சிந்தைக்கும் கற்றுக் கொடுத்ததுனால. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை என்ன சொல்கின்றது? 1 யோவான் 5:3 எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த இடத்துல தெளிவாக அப்போஸ்தல்கள், அப்போஸ்தல்கள் யோவான் மட்டுமல்ல, அப்போஸ்தல்கள் எல்லாம் இதெல்லாம் நறிந்திருக்கிறாங்க. அவர் சொல்கின்றாரு, உண்மையான தேவனுடைய அன்பு செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவருடைய கட்டளைகளை கை கொள்வது. அவர் தொடர்ந்து சொல்கிறார், அவருடைய கட்டளைகள் பாரமானது அல்ல என்று சொல்கின்றார், அதை நீங்கள் செய்ய முடியும்னு சொல்கின்றார். அந்த கட்டளைகளை கை கொள்வது தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுக்கு அர்த்தம். ஃபேஸ்புக்கில் போய் ஐ லவ் ஜீசஸ் சொல்லி கிளிக் பண்ணுறது, ஆமேன் போகிறது, அது இல்லை சகோதர சகோதரர்களே, அது இல்லை. தேவன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறீங்க என்று சொல்லிட்டு அவருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளாவிட்டால், அவர் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் செய்யாவிட்டால், நீங்கள் அவரை நேசிக்கலை. அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலையும் கூட, எந்த சபையில் இருந்தாலையும் கூட, அது கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தாலும் சரி, எந்த ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டு கூட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை கேட்க வேண்டியது இதுதான். தேவனுடைய வேலைன்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறனா என்ன? நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கி அநேக பேர் நீளமான டைட்டில்களை வைத்துக்கொண்டு, ரெவரன், டாக்டர், அப்போஸ்தர்கள், இப்படிப்பட்டு நிறைய பெரிய டைட்டில்லாம் வச்சுருக்கிறாங்க. நிறைய பொய்யான போதகர், பொய்யான ரவரங்கர்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க, டாக்டர்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க, பேரை வச்சுக்கிட்டு யார் சபைகள் மத்தியில். டாக்டர்னு சொல்லப்போ இந்த சபையில் உள்ளவங்களை பற்றி நான் சொல்லுகின்றேன். அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, இவங்களுக்கு இந்த காரியத்தை தெரியாட்டியம் எப்படி உங்களை நடத்தி செல்ல போகிறாங்க? இது நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சகோதர சகோதரி. வேத வசனம் சொல்லுது, அப்படி ஒருத்தன் அவன் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லிட்டு அவருடைய வாரத்தில் அவன் நடக்காவிட்டால் அவன் விட்டு போயிருன்னு சொல்லி கூட அப்போஸ்தலர் பவுலாக்கின்றார். ஏன் அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஆவி உங்களை பிடித்துரும். அதனால் சொல்கின்றார், தீமையாக காண்கின்ற எதையும் பார்த்தீங்கன்னா அதை விட்டு ஓடிடுங்கன்னு சொல்லி வேத வசனம் சொல்கின்றது. இது நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும் சகோதர சகோதரிகளே. அதனால் நீங்கள் போயிட்டு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கப்ப ரொம்ப முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தாழ்மையில் கேளுங்க. தாழ்மையில் அவர் நீங்கள் கேட்குறது வந்து அவர் சபை மூப்பராக இருக்கலாம், சபை போதகராக இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் போதிங்கன்னு சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது. அப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம், தேவனுடைய உயர்ந்த கட்டளை என்னன்னு சொல்லி கூட. சில பேர் இந்த கட்டளை சொல்கிறது கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ தேவனோட முதல் கட்டளை என்ன? உன் தேவனாகி கத்துற முழு இதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடையும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. இதுதான் முத கட்டளை. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல முடியாது, பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி அவங்களுக்கு தெரியாட்டியும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைக்க, ஓஹோ எனக்கு தெரியுது உனக்கு தெரியல அப்படின்ட்டு உங்களை பெருமைப்படுத்திக்கணும். அதை நீ செய்தீங்கன்னா சகோதர சகோதரே அது பாவம், அது மாதிரி செய்யாதீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்னா, அவங்களுக்கு தெரியல. அவங்க உண்மையிலே தெரியறதுக்கு காரணம் அவங்க வேணும்னு இல்லை, அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க வந்து உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு இல்லை. அதனால் சில பேர் பாருங்கள் அவங்களோட ஆவியில் எப்படி இருக்குன்ட்டு. சில பேர் நீங்கள் இந்த கேள்வி கேட்கப்போ அவங்க ஆத்திரமாக்குவாங்க. இந்த ரெண்டாவது கட்டளைக்கு வரப்போ கூட சில பேர் யோசிப்பாங்க, என்ன ரெண்டாவது கட்டளை? சில பேர் டக்குன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உன்னை நீ நேசிப்பது போல் உன் ஆயலானியும் நேசி. ஆனால் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மரித்து மறிக்க போகிறதுக்கு முன்னே அவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு புதிய கட்டளையை கொடுக்கின்றேன், நான் உங்களை நேசித்தது போல் ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க. அதனால்தான் இந்த கிறிஸ்துவின் வல்லமையில் இருக்கிற பழைய பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதரர், உங்கள் சபையில் இருக்கிற சகோதர சகோதரர் நீங்கள் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஹாய் ஹாய் பாய் பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல, அவங்களோடு நீங்கள் என்ன, அவங்களோட நீங்கள் இணைய வேண்டியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து கிருபியாக நீங்கள் என்ன அவங்களோட நலனை விசாரிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி அவங்க உங்கள் சபையில் இருக்கிற உங்களை சகோதர சகோதரி மத்திய ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்தால், பிரச்சனை இருந்தால் இது நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னால் நான் உங்களை எப்படி நேசித்துட்டோம் நீ அப்படியாக நேசின்னு சொன்னார். அப்போ மூணாவது கட்டளை நம்ம பார்க்க போனால் அதுதான் வருகின்றது, ஒன்னி நீ நேசிப்பது போல் உன் அயலான நேசி. அந்த அயலான் யார்? உலகத்தில் இருக்கிற எல்லோரும், எல்லோரும், உங்கள் பக்கத்தில் விட்டு இருக்கிறவங்க எல்லோரும், உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லோரும். நாலாவது கட்டளையாக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அவர் சொல்கின்றார், உன் விரோதியும் நீ நேசி என்று சொல்கின்றார். அப்படி நீ தேவனோட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் உன் விரோதியே நீ நேசி என்று சொல்கிறார். சகோதர சகோதரி, இதுதான் அந்த கட்டளைகள். அப்படி நீங்கள் இருக்கிற சபைகள் மத்தியில் இந்த கட்டளைகளை அவங்க அறியாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த வழிகள் எப்படி என்று தெரியல. பாருங்கள், ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யப்போ கூட அங்கே வந்து அவங்க எழுதியிருப்பாங்க, இந்த கம்பெனியோட குறிக்கோள் இதுதான் 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 சொல்லி எழுதியிருப்பாங்க. இப்போ அந்த குறிக்கோள் படிந்தால் அவங்க செய்ய, இந்த குறிக்கோள் விட்டு வெளியே போச்சுன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கப்ப இந்த குறிக்கோள், இந்த கட்டளைகள் நம்ம கை கொள்ளாமல் இருந்தால், ஏன் இந்த கட்டளைகள் சொல்கிற? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என்னே நீ நேசித்தார், நீ நேசிக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார், என் கட்டளைக்கு கீழ்ப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சகோதர சகோதரே, இது உள்ளுக்கு இல்லாத வெளியே உள்ள காரியங்கள் வந்து அது ஆவிக்குரிய காரியங்கள் அல்ல, அது மாம்சத்தில் செய்யும் காரியங்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பவுலும் சொல்கிறார், மாம்சத்தின் கிரியைகள் அது புரோஜனம் இல்லை, அது ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் மாம்சத்தின் காரியத்தை செய்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. அதனால் இந்த செய்கிறவங்க, இந்த சபையில் இருக்க பாசருமார்கள், இந்த பூப்பர்கள், இந்த ரெவரன், இவங்களாம் வந்து அவங்க வேணும்னு உங்களை தீமுகளுக்கு கொண்டு போகல, வேணும்னு செய்யலை. சின்னத்தில் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு தெரியாட்டியும் புரியாட்டியும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம், தாழ்மையில் சொல்லுங்கள், அவங்களும் இதை தெரிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.